கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய ஆண்டவருடைய உன்னதமான நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த நாளிலும் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:2. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி இந்த வேத வார்த்தைக்காய் தேவனிடத்திலே நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபைகளுக்காய் மறுபடியும் நன்றி நன்றி என்று சொல்கிறேன் அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க தகுதி உள்ளவர்களாய் எங்களை எண்ணி ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினாலும் உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் எங்களை ஒரு விசை பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே எங்களை அழைத்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறேன் அப்பா. எங்களை ஒரு விசை பலப்படுத்தி இருக்கிறபடினாலே நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாக்களை எழுப்பி இருக்கிறதுக்காய் நன்றி. அதிலே ஒரு அக்கினியை போட்டிருக்கிறதுக்காய் நன்றி. தேவனை நோக்கி பார்க்கவும் தேவனை நோக்கி வாஞ்சிக்கவும் ஆண்டவரிடத்திலே எங்களுடைய ஆறுதல்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரிடத்திலே எங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த சமூகத்திலே எங்களை கூட்டியிருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாமல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னொரு கதை வாசிங்க.
பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
Helft einander eure Lasten zu tragen, so erfüllt ihr das Gesetz, das Christus uns gibt.
Halleluja. எதுக்காக ஜெர்மன் மொழியிலே நான் அதை வாசிக்க சொல்லுகிறேன் என்றால், இந்த அந்த செய்திக்கும் அந்த மொழிபெயர்ப்புக்கும் மிகுந்த ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலே எங்களிடத்தில் இருக்கிற வாலிபு பிள்ளைகளும் அதை உணர்ந்து அந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் கணக்கு எடுக்க மாட்டேன், அது அவ்வளவு நேரம் எடுக்காது. என்றபடினாலே தயவு செய்து நீங்க கூர்ந்து கவனிங்க. இதுல இருக்கிற நீங்க எல்லாரும் நீங்க கவனிங்க. நீங்க எப்ப செய்தி கேட்டாலும் கூர்ந்து கவனிங்க, இப்போதும் கூர்ந்து கவனிங்க. ஏனென்று சொல்லி சொன்னால், வருகிற செய்தி எங்கேயோ யாருக்கோ அல்ல, இங்க இருக்கிற உங்களுக்கு தான். யாராவது ஒரு ஆள் நினைச்சீங்கண்டா இவர் எனக்கு தான் பேசுறாருன்னு உங்களுக்கு தான் பேசுறேன். ஹல்லேலூயா. நான் நேரடியாவே சொல்றேன். யாராவது உங்களை ஃபீல் பண்ணீங்கன்னு வைங்க, இது எனக்கு தான் பிரதர் சொல்றேன் அப்படி உங்களுக்கு தான் சொல்றேன். நான் வேற யாருக்காக பிரசங்கம் பண்ண வந்துக்கிறேன்? பக்கத்து ஊர்ல இருக்கிற ஆளுக்கு இல்ல, எனக்கு என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பு நெலும்புகளும் ஆயிருக்கிற உங்களுக்கு தான் சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். முதலாவது, நேற்றைய தினத்திலே நீங்கள் இதுல எத்தனை பேர் வந்திருந்தீங்களோ எனக்கு தெரியல, அதுல வந்திருந்தாக்கள் நிறைய பேர் இதுல இருக்கிறீங்க. உபவாச கூட்டத்திலே என்னோடு ஆண்டவர் மிகவும் இடைப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த முழு செய்தியையும் நேற்று முழுக்க சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நீங்க அதை பேசினீங்க, ஆளாளுக்கு ஒரு ஒரு வசனமா பிச்சு பிச்சு. இப்ப அதைத்தான் நான் உங்களிடத்துல பேச போறேன். பிரசங்கம் ஏற்கனவே தயார் பண்ணியாவிட்டது. ஆனால் நேற்று நான் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்துகிறார். எப்படி தெரியுமா? அவர் எவ்வளவு தூரத்துக்கு இந்த இடத்திலே அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அவர் அவருடைய இந்த ஃபெசாம்லும் என்று சொல்லப்படுகிற இந்த சபையின் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நேற்று எனக்கு வெளிப்படுத்தினார். நீங்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணி எவ்வளவு ஆவியில் உணர்ந்தீங்களோ தெரியாது, ஆனால் அங்கே எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செய்தி ஒன்று போய்கொண்டே இருந்தது. அதனால இன்னும் நான் அவரை விசுவாசிக்கிறேன். இன்னும் அவர் மேல எனக்கு இன்னும் பெரிய மரியாதையும் பெரிய ஒரு ஆத்துமுமா இருக்கிறது. அப்ப நாங்கள் பேசுகிறவருக்கு செவி கொடுக்க வேண்டும் இல்லீங்களா? பேசுகிறவருக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, எங்களுடைய சிந்தனை முழுக்க இங்கதான் இருக்க வேண்டும் இல்லீங்களா? எங்களுடைய சிந்தனை முழுக்க வேறு திசைகளில் ஓடி தெரியக்கூடாது. சொல்லப்படுகின்ற எந்த உதாரணங்களானாலும் உங்களுடைய கவனத்தை திருப்பாதபடிக்கு தயவு செய்து ஆவியிலே உங்கள் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்திலே தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லீங்களா? பாருங்க, இப்ப அந்த முதல் 3 வசனத்தையும் வாசிங்க.
சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன்
ஆவான்.
Brüdern und Schwestern, auch wenn jemand unter euch in Sünde fällt, müsst ihr zeigen, dass der Geist Gottes euch leitet. Bringt einen solchen Menschen mit Nachsicht wieder auf den rechten Weg, passt aber auf, dass ihr das bei nicht selbst zu Fall kommt. Helft einander, eure Lasten zu tragen, so erfüllt ihr das Gesetz, das Christus uns gibt. Wer sich dagegen einbildet, besser zu sein als andere und es doch gar nicht ist, betrügt sich selbst.
Halleluja. எங்களுக்கு இங்கே ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது, ஒரு கடமை ஒன்று சொல்லப்படுகிறது. பிரமாணம் என்றால் சில நேரங்களில் நாங்கள் இந்த தமிழ் வார்த்தையை அதிகமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே பாவிக்காதபடினாலே பிரமாணம் என்றால் என்ன தெரியுமா? தமிழ்ல பிரமாணம் என்றால் என்ன? சட்டம் இல்லைங்களா? பிரமாணம் ஒன்று பெருசாக உடனே எடுத்தோன்னு விளங்குறது இல்லை. ஏன்னா அதை நாங்கள் செயல்பாட்டிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் பாவிக்கிறது இல்லை. அதனால தான் டோச் உபசிச்சுங்க நான் அதுக்கு கொண்டு வர காரணம் வேண்டாம். அங்க சில விஷயங்கள் தமிழை விட இலகுவா இருக்கு. கெசட்ஸ் டைரக்டாவே அங்க டச் பண்றாங்க. அங்க கெசட்ஸ் எங்களுக்கு விளங்கிடுது. ஆஹா, ஓகே. அப்படின்னா என்ன? அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது வசனம் சொல்கிறது, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். சரியா? இப்ப நீங்க ஆவிக்குரியவர்களா இல்லையானது நீங்களே நிதானிச்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படியே நீங்க எப்படி அவர்களை ட்ரீட் பண்றீங்கன்றத பொறுத்தான் இருக்குது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய குவாலிட்டி. சரிங்களா? நாய் குலைக்குது, நானும் முன்னுக்கு போயிருந்து குலைச்சேன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? என்ன பற்றி உங்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை இல்லையா? அதே மாதிரிதான் ஆவிக்குரியவர்கள், அதாவது சகோதரர் யாராவது குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்கள் எப்படி அந்த காரியத்தை டீல் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வேதங்களுக்கு சொல்லித் தருகிறது. இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நான் அங்கு சவுக்கு எடுத்து பிரயோசனம் இல்லை. சவுக்கு எடுக்கலாம், அதுக்கு பிறகு அவரையும் காண முடியாது. அதுக்கு பிறகு அதோட அவருடைய கேஸ் முடிஞ்சது இல்லைங்களா? ஆவிக்குரிய சாந்தத்தோட உலகத்தில் ஒரு சாந்தம் இருக்குது. வெளியில பிள்ளைய குழப்படி பண்ண ஆக்களுக்கு முன்னால சத்தம் போட மாட்டேன். ஆனா முகத்தில் ஒரு சாந்தமா ஒரு பார்வை பார்ப்போம். அந்த சாந்தத்துக்கு பின்னால எவ்வளவு உக்கிரம் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். வீட்டை வந்தோடனே இருக்கு. சரியா? அந்த சாந்தம் இல்லை, இது ஆவிக்குரிய சாந்தம். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் சகல காலங்களையும் அறிந்தவராயிருக்கிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அவரை சுற்றி வர இருக்கிறார்களுடைய அவ்வளவு லேவன் ஸ்லோகம் அவருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, அவர் எல்லாவற்றையுமா சொல்லிக் கொண்டு தெரிஞ்சா? எவ்வளவு தூரத்துக்கு அவர் அடக்கமாய் சாந்தமா இருக்கிறார். யூதாஸ்காரியத்து காட்டிக்கப்பட்டு கொடுக்க போற இதுக்கு எப்பவோ தெரியும் அவருக்கு. சரியா? அவங்க தான் கேள்வி கொண்டு இருந்தாங்க, நானோ நானோன்னு சொல்லிக் கொண்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு எப்போல இருந்தோ தெரியும். ஆனா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் அவனை பற்றி ஒண்ணுமே சொல்லல. எதுக்கு இங்க ரெண்டாவது வசனம் சொல்லுது என்ன தெரியுமா? இப்படியே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. எப்படியா இந்த சீர்திருந்த பண்றது? என்ன தெரியுமா? நாங்க எங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பாரம், அது ஒரு கடமை, ஒரு அவுஃப்காப. விளங்குவீங்களா? அதான் அன்றைக்கு அவங்கிட்ட, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ, நான் அவரை தேடி கண்டுபிடிக்கணுமோ, அவரை எப்போ நான் அவுஃப் பாசம் செய்யணுமோ. இன்னைக்கு வராதாக்களை பற்றி இங்க நான் கேட்டேன், இன்னைக்கு நீங்களும் என்ன கேட்பீங்க சில வழியில? நான் அவைக்கு இன்னும் காவலாளியோ? வேற யார்கிட்ட கேட்கறது? நான் சொல்லுங்க, வராத ஆக்களுக்கு நீங்க தான் காவலாளி. ஹல்லேலூயா! நீங்க எனக்கே இவ்வளவு சொல்ல முடியும்டா, கேட்கிற கர்த்தருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, இது கிறிஸ்துவனுடைய என்னவாம் இது? பிரமாணம். கிறிஸ்துவனுடைய கெசட்ஸ். எசட்சா என்ன தெரியுமா? மாற்றப்படாத உண்டு. விளங்குதா? சட்டம் என்ன தெரியுமா? மாற்றப்படாத உண்டு, மாறாத உண்டு. இது கிறிஸ்துவனுடைய பிரமாணம். எது? ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபேசியர்ல 4:1-3 வாசிங்க.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு யாக்கிரதையாயிருங்கள்.
Nun bitte ich euch, als einer, der für den Herrn im Gefängnis ist, lebt so, wie es sich für Menschen gehört, die Gott in seiner Gemeinde berufen hat. Erhebt euch nicht über andere, sondern seid immer freundlich, habt Geduld und sucht in Liebe miteinander auszukommen. Bemüht euch darum, die Einheit zu bewahren, die der Geist Gottes euch geschenkt hat. Der Frieden, der von Gott kommt, soll euch alle miteinander verbinden.
Paringa. ஆவியினுடைய ஒருமனப்பாட்டை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு இங்க வேதம் கொடுக்கிற ஆலோசனை, ஆவியிலே ஒருமனப்பட்ட, எங்க ரெண்டு பெண் பேர் ஒரே ஆவியில ஒரே சித்தமா இருக்கிறார்களோ இல்லையா, அங்க நீங்க வேண்டிக் கொள்வது எல்லாம் நடக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஜபம் செய்யும் போது உங்களுடைய ஆவியின் ஒருமனப்பாடு சரியாக இருக்கும் பட்சத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்வது கொடுக்கப்படும் இல்லைங்களா. ரெண்டு பேர் ஒரே காரியத்துக்காக ஜெபிக்க வந்தாலும் வித்தியாசமான யோசனையில, வித்தியாசமான ஆவிக்குரிய தன்மையிலே நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அந்த காரியம் அன்றைக்கு நடவாது. அதுல இருந்தவித மாறுபடனும் இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், பாருங்க, அந்த மேல் வீட்டு அறையில அவர்கள் ஒருமனப்பட்டு வந்த பொழுது, சரியா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்குரிய தகுதி எப்பொழுது அவர்களுக்கு வந்ததுன்னு சொன்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அதே ஆவியானவர் தான். ஆண்டவர் சொன்னா, நீங்கள் தரித்திருங்கள் என்றா, எதுக்கு தரித்திருங்கள்? நீங்கள் ஒருமனப்படும் அளவுக்கும் அங்கே தரித்திருங்கள். நீங்க அதுக்கு பிறகு கேம்ப் அடிச்சு பரிசுத்தாமியான பெற்று அங்கேயே 10-20 வருஷம் இருக்கிறதுக்கல்ல, ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கு என்று சொல்லி ஒரு ஒருமனம் வேண்டும். அவர்களுக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் ஒரு ஒருமனம் வந்தது. அவ்வளவு நாள் இயேசுவினுடைய கையை பிடிச்சி தொங்கிக் கொண்டிருந்தவங்களுக்கு, இயேசு இல்லாம நாங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று இருந்தவங்களுக்கு, அவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த வாக்கு தத்துக்குரிய அந்த பலனை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் செயல்பட முடியும் என்கிற ஒரு அறிவும், அதிலே எல்லாருக்கும் ஒரே விதமான சிந்தனையும் உண்டான போது அவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உண்மையிலே ஒரு விஷயத்தை சொல்லட்டா, கோவிச்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அநேகர் கேட்கிறது பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம், நீங்கள் கேட்டும் அதை வச்சு நீங்க எதுவும் தேவனுக்கு என்று சாதிக்க போறது இல்லை என்பதால். இது ஒரு கசப்பான உண்மை, ஆனா நான் இதை சொல்லத்தான் வேணும். அநேக நேரங்களில் கேட்கறது கிடைக்கிறது என்ன தெரியுமா, பக்கத்தில் இருக்கிறது அவருக்கு இருக்கு, எனக்கும் வேணும் என்று கேட்கிற மாதிரி இருக்குது. அதை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர்களுக்கு தர்றதில்லை சில நேரங்கள். மற்றவனுக்குரிய காரியத்தை நான் கேட்கறதுக்கு இல்லை, விளங்குதுங்களா? பெற்று நீங்க, அதாவது தாளந்தை புதைத்து வைக்கிறதுக்கு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்திலும் அது இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுக்கொள்றதுக்கு இல்ல. அதை வச்சு என்ன செய்ய போறீங்க நீங்க? அதை வச்சு தேவனுக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்க போறீங்க? அதை எப்படி பெருக்க போறீங்க? அதை எப்படி மற்றாக்களுக்குள்ளே கடந்து செல்ல பண்ண போறீங்க? எப்படி அந்த அக்னியை இன்னும் ரெண்டு பேருக்கு கொடுக்க போறீங்க? எலியா இடத்திலே கேட்ட எலிசாவுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம், எலிசா அப்படி செய்வான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா கொடுக்கலையா, சரியா? எலிசா கேட்டதுனால கொடுக்கல, சரியா? எலிசா கேட்டதுனால கொடுக்கல, எலிசா அதுக்கு பாத்திரனா இருக்கிறபடினால. ஹல்லேலூயா. எலிசா தேவனுடைய நாமத்தை அதை கொண்டு மகிமைப்படுத்த போகிறதுனால, எலிசா தன்னை யாருக்கும் அடிமைப்பட விட்டு போடாதபடினால ஆண்டவர் எலிசாவுக்கு அதை கொடுக்கிறார். அதனாலதான் அவர் செத்த பிறகும் கூட அவருடைய எலும்புகளிலே கூட அந்த வல்லமை இருக்கிறது. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க கேட்கறது என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்ன்றது எங்களுக்கு தெரியணும். அதை செய்யறது மனது இருக்கா எங்களுக்கு இல்லையா? அதுக்குரிய உற்சாக ஆவி எங்களிடத்தில் இருக்குதா? தேவனுக்குரிய வாஞ்சி இருக்குதா? அதை வச்சு நான் ஏதாவது செய்ய, ஆண்டவரை எனக்கு ஒண்ணுமில்ல, ஆண்டவரை ஏதாவது தாரும் என்று சொல்லி கேட்கறதுக்கு. பாருங்க, மிகுந்த 2வது வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாக்கி அப்படியா இருக்கும் கூடதில்ல? நல்ல வேலை இல்ல இல்லையா? தாங்கி சரிதானா? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. தாங்கிறது என்ன? அவருடைய பாரத்தை என்னை ஏற்றுக்கொண்டது. தாங்கிறது என்ன? அவர் தன்னை அப்படியே எனக்கு மேல அப்படியே விழுந்துருவார். விழுந்தா நான் புடிச்சு கொள்வோம். நான் விழுந்தா நீங்க என்ன வகைன்னு எனக்கு தெரியாது. ஆனா தாங்கிறதுன்றது முன்ன பின்ன யோசிக்காது. அவருடைய பாரத்தை அப்படியே தன்மையில அப்படியே ஏற்றுக்கொள்றது. இந்த உலகத்தினுடைய பாவத்தை இயேசு தன்மேலே தாங்கிக் கொண்டார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிதா இருக்க போறது பற்றி அவர் யோசிக்கல. அது எவ்வளவு பெரிய கொடிதான காரியம் என்றது அவர் யோசிக்காமல் தன்மேலே அவர் விழப்பண்ணினார், அவர் தாங்கினார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆண்டவருடைய அந்த பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் மூன்று காரியங்கள் எனக்கும் உங்களுக்கும் தேவையாக இருக்கிறது. அதை ஆண்டவர் இருக்கும் போதே சொன்னார். அதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா தெரிஞ்ச காரியங்கள் இருந்தாலும் வழக்கம் போல கொஞ்சம் அந்த பூத கண்ணாடியை வச்சு இந்த வசனங்களை கொஞ்சம் போக்கஸ் பண்ண போறோம். ஏதாவது இன்றைக்கு இதுவரைக்கும் காணாததை காண்டோமான்னு பார்ப்போம். கண்டா கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை அது திருப்பி போட்டுவிடும் இல்லையா? வாசிப்போமா? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனம்.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
அல்லேலூயா.
Wer nicht sein Kreuz auf sich nimmt und mir auf meinem Weg folgt, ist es nicht wert, zu mir zu gehören.
Halleluja. Deutsch lang irunda ungalku inda anda Deutsch la irukra anda vivasathunga petna paara dooram ungalku vilangum nu nenikira. Paathiran. Paathiran Tamil la ippa kuda adukku sariyana artham vilakkam engada vaalkaiyila perusa varayilla. Paathiran endradha naanga paavikkira kuravu seriya. Paathiram theriyum, paathiran seriya. Anga enna solapadu theriyuma? என்ன சொல்லப்படுது? நீங்க பெருமதி இல்லை. நீங்க என்னவா அதை எடுக்காதவ? என்ன பேர்? என்னவா ஆண்டவருக்கு பெருமதி இல்லாதவன். நேற்று சொன்னாங்க, உண்டியலுக்கு இல்ல பெணிக்கெல்லாம் வந்துடுதுப்பான்னு சொல்லி. சந்தோஷப்பட முடியல. எதுக்காக? இப்ப அதுக்கு பெருமதி இல்லை. நீங்க 20 உண்டியல் பெணிக்க போட்டு கொடுத்தாலும் இப்ப அதை கொண்டு போய் ஒன்னும் செய்ய முடியாது. இவ்வளவு வச்சுக்கிறமேன்னு காட்டினாலும் ஒன்னும் செய்ய முடியாது. இங்க என்ன சொல்லப்படுது? என்னை பின்பற்றி வார, அதை பற்றி எந்த கதையும் இல்லை. இங்க என்ன சொல்றாரு? அவர் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சரியா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ற வசனம் அது வேற. அது இன்னும் வரல, அதுக்கு நான் வருவோம். இதுல என்ன சொல்லப்படுது? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லை. அதுக்கு முதல்ல என்ன சம்பவம் நடந்த என்ன சொல்லா? உங்களுடைய பிள்ளைகளையோ மனைவிகளையோ சரியா கணவன்மாரையோ உங்களுடைய சொந்தத்துக்கு என்னை விட நீங்கள் அதிசயமாய் நேசிப்பீர்களானால் எனக்கு பாத்திரம் இல்லையா? எனக்கு பாத்திரம் இல்லை சொல்லிதான் இந்த வசனம் சொல்ற. இப்ப என்ன சொல்லா? நீங்க குறிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல நாங்க எல்லாரும் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை என்று சொல்லி ஒன்று உண்டு. சிலுவை என்றது இந்த மாதிரியோ அல்ல, இதை விட பெருசாவோ முதுகுல தூக்கி வைக்கிறதுக்கு இல்ல. சரியா? இப்ப நாங்க முதல் வாசிச்ச அந்த வசனத்தோட ஒப்பாக ஒருவருடைய பாரத்தை சுமக்கிற ஒரு ஸ்பேஸ் ஆக இல்லையா, ஒருவருடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக என்னுடைய ஆத்மாவிலே என்னுடைய மனதிலே உள்ள ஒரு ஸ்பேஸ் தான் அது. சரியா? அப்படின்னா இந்த வசனம் என்ன தெரியுமா? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இங்க நீங்க நோட் பண்ண கொள்ள வேண்டிய இடம் என்ன தெரியுமா? தன் சிலுவை. இன்னைக்கு அநேகர் தனக்குரிய சிலுவையை விட்டுட்டு வேற வேற சிலுவை எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறதுனால பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்றாங்க. ஆண்டவர் எனக்காக நியமித்த ஒரு சிலுவை என்று சொல்லி உண்டு உண்டு. சரியா? அல்ல, எடுத்த மேனிக்கு நாங்க எதுவும் பேசக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில எடுத்த மேனிக்கு நாங்க எதுவும் பேசக்கூடாது. எப்படி தெரியுமா? எனக்கு அது சிலுவை. சில பேர் சொல்றாங்க, மனைவி எனக்கு சிலுவை, புருஷன் எனக்கு சிலுவை, பிள்ளைகள் எனக்கு சிலுவை, அம்மா அப்பா எனக்கு சிலுவை, வேலை எனக்கு சிலுவை. தொட்டதுக்கெல்லாம் சிலுவைன்னு சொல்றது இல்ல. சரியா? சிலுவை என்ன என்னன்னு தெரியணும். அதே மாதிரி சிலுவை என்ன? யோபுவை சோதிக்கிற மாதிரி சோதிக்கிறாரு. முதல்ல யோபுவை போய் வாசிங்க. முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு யோபுவை வாசிங்க. வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு இருக்கா சொல்லுங்க, யோபுன்னு எந்த பகுதியில உங்களை சோதிக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். எடுத்த உடனே தூக்கி போடக்கூடாது. அவரோட இவரோட ஒப்பிட்டு பார்த்து எங்கட வாழ்க்கையை நின்றக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவோம். நீங்க யார்த்தையோ சிலுவை அல்லது உங்களுடைய சொந்த சிலுவை என்று சொல்லி ஒன்று இருக்கு. உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள், அதே பெரிய வீடு கட்டோண்டு எனக்கு ஒரு இது இருக்கு பிரதர், அதுக்காகத்தான் பிரயாசப்படுறேன், அதுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், வாழ்நாள் பூரா ஓடி. அதான் ஒருத்தன் சொன்னானா, ஒரு பெரிய பணக்காரட்ட வந்து எனக்கு நிலம் தாங்க, நான் உங்களை மாதிரி நானும் ஐஸ்வர்யம் வாங்கணுமோன்னு சொல்லி அவர் சொன்னாராம், சரி நீ எவ்வளவு தூரம் உன்னால் நடக்க முடியுமோ நடந்து காலம்பிலிருந்து நடந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள வந்து என்னிட சேர்ந்துரு, சேர்ந்து ஏண்டா எவ்வளவு தூரம் நீ சுத்தி வந்தியோ அவ்வளோத்தையும் உனக்கே தாரன்னு சொல்லி நீ இவரும் காலம்புற எழும்பி நடக்க ஒழிக்கிட்டார். நடந்து கொண்டு கேக்கி வச்சா கொஞ்சம் வேகமா நடந்தா நிறைய இடம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா நடந்தார். மத்தியானம் வரைக்கும் நடந்துட்டு பார்த்தா, ஓஹோ மத்தியானம் ஆயிட்டுதே, இரவா போப்போதே, இவ்வளவு இடம் இன்னும் நடக்கிற கிடைக்கே, இது நடந்து முடிக்கிற கேஸ் மாதிரி தெரியல, ஓடுவோம்னு சொல்லி ஓடினார். ஓடு 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 ஓடி இரவு வரைக்கும் ஓடி வந்து அந்த பணக்காரன் காலில் விழுந்து செத்தார். பணக்காரன் சொன்னா, அவர் ஒரு 6 அடி மண்ணுக்குல கொண்டே அவரை தாட்டுங்க, அவ்வளவுதான் அவருக்கு. வழங்குவீங்களா? சில நேரங்களில் அடைய முடியாத எல்லைகளுக்காக எங்கட வாழ்க்கை முழுவதுமே நாங்கள் வீணாக செலவழித்து வாழ வேண்டிய பகுதியை வாழாமலே விட்டு விடுகிறோம். அந்த வாழ வேண்டிய பகுதியிலே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இல்லையா? எங்களுடைய எல்லைக்குறியில இயேசு நிற்கிறார்னு பார்த்தா இல்ல, அங்க வேற வேற காரியங்கள் இருக்குது. இயேசு போற வழியில இருக்கிறார், ஹலோன்னுட்டு நாங்க போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ பேர் நாங்க போயும் இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், உங்களுடைய சிலுவை, நீங்க உங்களோட மனதில உங்களுடைய ஆசைகள் என்று சொல்ற அந்த ஸ்பேஸை எடுத்துருங்க. உங்களுடைய குறிக்கோள்கள் என்று சொல்ற உங்களோட சுய விருப்பங்களையும் எடுத்து போடுங்க முதல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு தர சிலுவை வேற. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எல்லாரும் வர்றாங்க, என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கிற அதே அபிலாஷிகள், அதே விருப்பங்கள், அதே பிரச்சனைகள், அதே தலையீடுகளோடு வந்து சபைகள் இருந்து கொண்டு நீர் எனக்கு செய்யும். இன்னைக்கு விண்ணப்பங்கள் அப்படித்தானே இருக்குது. அவர் சொல்றார், நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் நீங்கள் எனக்கு பாத்திரனில்லை. சரியா? சபைக்குள்ள வந்திருந்தும் உலகத்தில் உள்ளவைகளை தாரும் என்று கேட்கறதுக்கு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுக்கு ஏதோ ஒரு பேங்குக்கு போலாம் சரியா, அல்லது ஏதோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போலாம். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு விழுந்து விழுந்தே உபசரிக்கிறாங்க. இப்ப வட்டி வேற குறைஞ்சிட்டு தான், கூப்பிட்டு வச்சே உங்களை விருந்து வச்சு உங்களுக்கு கடன் தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அடிமைத்தனம், இது ஒரு வித அடிமைத்தனம். ஆண்டவர் நியமித்த அந்த சிலுவையை சுமக்க முடியாமல் நாங்களே எங்களுக்கு ஒரு சில சிலுவைகளை தூக்கி தவளை வச்சுக்கொண்டு அல்லது மனதில் வச்சுக்கொண்டு ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை. ஏனென்றால் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க, ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லை.
மனுஷருக்கு நேரிடுற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்.
Die Proben, auf die eure Glauben bisher gestellt worden ist, sind über das gewöhnliche Maß noch nicht hinausgegangen. Aber Gott ist treu und wird nicht zulassen, dass die Prüfung über eure Kraft geht. Wenn er euch auf die Probe stellt, sorgt er auch dafür, dass ihr sie bestehen könnt.
நீங்கள் அதிலிருந்து தேறினவர்களாய் வரும்படிக்கான பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதுதான் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு. சோதனையோடு கூட அதுல இருந்து நீங்கள் தேறினவர்களாய் வெளியில வரும்படிக்கான பலத்தை கொடுக்கிறவர் தான் தேவன். மனுஷருக்கு ஏற்படுகிற சோதனையே அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு வரவில்லை. அதாவது மனுஷர் சோதிக்கப்படுகிற ஒரு பிரகாரமாய்த்தான் நானும் நீங்களும் சோதிக்கப்படுகிறோமே ஒழிய, எங்களுக்கு அப்பாற்பட்ட மிருகங்களுக்கு வர சோதனைகளோ அல்லது தேவதூதர்களுக்கு வர சோதனைகளோ இல்லையா, வேற விதமான சோதனைகள் இல்லை. மனுஷர் எல்லாருக்கும் எங்க வர முடியுமோ அதுவும் உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னால் அது எந்த அளவு தூரத்துக்கு அது உங்களை தாக்கலாம் அல்லது தாக்கக்கூடும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். விளங்குதுங்களா? நீங்க தாங்க முடியாத உங்களுடைய திராணிக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறதே இல்லை. ஹலலோயா. நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்துட்டு அல்ல சோதனைக்குள்ள நீங்க உங்களை அதுக்குள்ள அனுமதிச்சுட்டு அவர் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. விளங்குதுங்களா? அவர் என்ன செய்தவர்? அவர் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நீங்க அந்த சோதனைக்குள்ள இருக்கும்போது அவர் உங்களோட கூடவே இருக்கிறார், உங்களோட கூடவே வருகிறார். பாருங்க, வாசிங்க இன்னொரு வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-32.
பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
சீமோன் சீமோன், பாஸ் குட் ஆஃப், Gott hat den Satan erlaubt, euch auf die Probe zu stellen und die Spreu vom Weizen zu schneiden. Aber ich habe für dich gebetet, dass dein Glaube an mich nicht aufhört. Wenn du dann wieder zu mir zurückgefunden hast, musst du deine Brüder und Schwestern im Glauben an mich stärken.
Ja, wie der Luther, was ist denn in der Nähe? Parabale. Und da, Adela Portugese, bekehrt in der Wortschatz, Pavijirige. Bekehren. Irrka, aber in der Manandirim bin abinbu. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? குணப்பட்ட பின்பு போட்டிருக்கு. இதுல நீ என்னிடத்தில் திரும்பி வந்து போட்டிருக்கு. ஆனா ஒன்று மட்டும் தெளிவா இருக்கு, என்ன தெரியுமா? பிசாசு தேவனிடத்திலே அந்த அப்ளிகேஷனை போட்டு அதுக்குரிய அப்ரூவை வாங்கி விட்டான். அப்ளிகேஷன் போட்டிருக்குல்ல, அப்ளிகேஷனுக்கு ஓகே கொடுத்தாச்சு. ஆனா இயேசு கொடுத்துட்டு விடாதபடிக்கு அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்றார்? நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. பாருங்க, சோதனைக்குள்ளே மாட்டும் போது பிசாசு சோதனையை கொண்டு வரதுக்குரிய காரணம் என்னன்னு இதுல விளங்குது. இது ஒரு மேத்தமெட்டிக் மாதிரி தான். சோதனை எதுக்கு கொண்டு வரா? இவருடைய விசுவாசம் இவரிடத்திலிருந்து எடுபட வேண்டும். விசுவாசத்தை எடுத்து விட்டால் இவருடைய முழு வாழ்க்கையும் போய்விட்டது இல்லைங்களா? இன்றைக்கு அநேகம் பேர் சபையில இருக்கலாம், சபையில இருந்து கொண்டும் விசுவாசத்திலும் மிகவும் பலவீனரா போயிருக்கலாம். முழுவதும் இல்லாமல் போகாவிட்டாலும் விசுவாசத்திலே அநேகர் பலவீனரா இருக்கிறதை பார்க்கலாம். எதனால? சோதனைகள் வரும்போது அடி மேல அடி விழுகிறதுனாலே அவர்கள் சோதிக்கப்படும் போது பாதிக்கப்படுகிறது என்ன தெரியுமா? அவர்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். ஹலலூயா. அதுதான் அந்த அஸ்திபாரம். விசுவாசியினுடைய அஸ்திபாரமே விசுவாசம் தான். அப்ப அந்த விசுவாசத்தை அவன் தாக்கிவிட்டானால் மேலே இருக்கிற கட்டிடத்தை அவன் இலகுவாக தள்ளிவிட முடியும் அல்லது உருத்தெரியாமல் அழித்து விட முடியும். சோதனைகள் எதுக்காக வருது தெரியுமா? தமிழ்ல சொல்லப்படி எப்படி சொல்ல? நீ குணப்பட வேண்டும் இல்லைங்களா? அப்படின்னா எனக்குள்ள ஒரு வியாதி இருக்குது, ஒரு பலகீனம் இருக்குது. பிசாசு கொண்டு வர சோதனையிலே நான் ஜெயம் எடுக்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? என்னுடைய அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குகிறது இல்லைங்களா? அந்த சோதனைக்குள்ளால நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது என்ன நடக்குது? நீங்கள் பலமுள்ளவர்களாக வெளியில வருகிறீர்கள். சோதிக்கப்படுகிறதுனாலே நீங்கள் தாழ்ந்து போறதில்ல, நீங்கள் மாண்டு போகிறதில்ல. சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற ஒவ்வொருவரும் ஒரு வெற்றி வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்கு போறீங்க என்றுதான் இன்றைக்கு முக்கியமான காரியம். சோதனை ஆண்டவர் எதுக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? நீங்க அந்த சோதனையிலிருந்து அடுத்த வகுப்புக்கு மேல போகணும் என்றதுக்காக. பள்ளிக்கூடங்களில் எதுக்காக சோதனை வைக்கிறான்? பள்ளிக்கூடத்தில் சோதனை என்று சொல்லி ஒன்று இல்லாவிட்டால் படிப்பிக்கிற ஒவ்வொரு காரியமும் கூட மண்டையிலுகிறாத நான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க பாபும். படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் சொல்லி அங்க இருக்கிறபடினாலதான் அதுக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு ஒரு காரியம் இருக்குது. இல்லாவிட்டா நீங்க எதுக்கு படிக்கணும்? எதுக்கு உங்களுக்கு அதை மண்டையில பதிச்சு கொள்ளணும் சொல்லுங்க பாப்போம். என்றைக்கும் ஒரு நாளைக்கும் கூட வாழ்க்கையில பதிய போற நடக்க போற ஒரு காரியத்துக்காக இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணுமா? ஆனா ஆண்டவர் நல்ல ஆண்டவர். இயேசு என்ன சொல்றா தெரியுமா? நானோ உன் விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். அப்ப சோதனையோடு கூட தப்பி போகிற ஒரு போக்கை ஆண்டவர் வைக்கிறார். அதற்காக அந்த விசுவாசத்தை அவர் சத்ருவானவன் டச் பண்ண அவர் விடையில்லை. அப்ப அவருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில எதுவரைக்கும் பிசாசனுடைய சோதனைகளோ அல்லது வேதனைகளோ வந்து உங்களை சோதிக்க முடியும் சொல்லி. அதுக்கு மேல அவர் விடுகிறதுக்கு இல்ல. நீங்க அதை விசுவாசிக்கணும். ஏன் எனக்கு இந்த சோதனை சொல்லி எடுத்த உடனே நீங்க திகச்சு போயிட்டீங்கன்னு சொல்லிச்சுனால் நீங்கள் இந்த வசனத்திலே நீங்கள் வளர்கிறவர்கள் அல்ல. ஆபத்து காலத்திலே சோதனை காலத்திலே நீங்கள் ஆடி போயிட்டீங்கன்னா உங்களுடைய பலன் குன்றினது என்று வேதம் சொல்கிறது. அதுக்காகத்தான் இந்த ஞாயிறு ஆராதனைகள், ஜப கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள், பைபிள் ஸ்டடிகள் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? அவங்களோட நேரத்தை போக்குறதுக்கு இல்ல, நீங்க பலப்படுறதுக்கு. நீங்க நாங்க எப்ப பலப்படுறோம்னு கேட்டீங்கன்னா அதுக்காகத்தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. வேத வசனங்கள், வேத வாசிப்புகள், வீட்டில் ஜபங்கள் இல்லையா, எதுக்கு வைக்கிறது? நீங்க பலப்படணும் பண்ணதுக்காக. நாங்க அங்கெல்லாம் கொட்டாய விட்டுட்டு அங்கெல்லாம் நாங்க நேரத்தை பாஸ் பண்ணிட்டு சரியா? சில பேர் சொல்லுவாங்க படிக்காமலே இருந்துட்டு அதுக்குள்ள டெஸ்ட் வந்துட்டுதா, அல்லது இது எனக்கு அவர் சொல்லித்தரவே இல்லையே. ஐயா நீ அவர் சொல்லித்தரக்க நீ என்னால வெளியில வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாய், டீச்சர் படிப்புக்கு இவங்க எங்க பார்த்து கொண்டு இருந்தாங்க, வெளியில பார்த்து கொண்டு இருந்தாங்க, போயிட்டு கிரவுண்ட்ஸுக்கு போயிட்டு மூளை எங்க போயிட்டு பிளே கிரவுண்டுக்கு போயிட்டு லஞ்ச் விட போகுது, அடுத்தது பிளே கிரவுண்ட் தானே, கடைசி பாடம் மண்டையில் ஏறாது. லஞ்சுக்கு பிறகு வார பாடமும் அப்படிதான், ரொம்ப மோசமான பாடம். என்ன சாப்பிட்டுட்டு மந்தமாக வருவாங்க, அதுவும் மண்டைக்கு ஏறாது. இந்த ரெண்டு பீரியடும் ரொம்ப மோசமான பீரியட். அது காலம் மாறினாலும் இன்றைக்கும் அப்படிதான் இருக்குது இல்லைங்களா? பாருங்க, தன் சிலுவை பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை சுமந்து நடப்பிக்க வேண்டியவர்களாய் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி சுமக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு குவாலிபிகேஷன் தேவைப்படுது. அதுதான் அதுல ஒண்ணுதான், என்னுடைய சிலுவை. நான் யாருடைய பாரத்தை சுமக்க வேண்டும்? சபையில் இருக்கிற எல்லாத்த பாரத்தையும் கொண்டு வந்து என்ன தலையில வையும் கொண்டான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாருங்க, அப்படியா தேவன் என்ன எதிர்பார்த்துக்கிறார்? வாங்க சகோதர சகோதரியிலே, கூட்டம் முடிஞ்ச அப்புறம் வந்து உங்களுடைய எவ்வளவு பிரச்சனையும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி. யாரோ ஒன்று ரெண்டு மூன்று பேர் வந்து எனக்கு எது எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தாக்கு பிடிக்குமோ அதுதான் ஆண்டவர் வச்சிருப்பார். நான் அந்த சிலுவையைத்தான் நான் எடுத்துக்கொள்வோம். இது கொஞ்சம் வடிவாத்தான் இருக்குது, கொஞ்சம் சின்னதாயும் இருக்குது, பொக்கட்டுக்கே வச்சுக்கொண்டு போகலாம், தெரியாது. வீட்டு கூட்டத்தங்களுக்கு வரைக்கும் பைபிளே இல்லாம கை விசிக்கிச்சு வாரம் பாருங்க கொஞ்சம் பேர். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஒரு பாட்டு காலம்போன ஒரு ராஜசேகர் அவர் பாடியிருப்பார், வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும், பாதைக்கு வழிகாட்டும், சோதனையிலே ஜெயம் கொடுக்கும். நான் இவ்வளவு காலமும் என்னுடைய வேதத்தை இன்னொரு ஆள் எனக்காக சுமந்து கொண்டு வர நண்படியில். ஹல்லேலூயா. நீங்க அதை உங்களோட வாழ்க்கையில கை கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். என்னுடைய வேதத்தை நான் தான் கொண்டு வருவேன். நான் வேதம் இல்லாம என்றைக்கும் ஒரு கூட்டத்துக்கும் அட்டெண்ட் ஆனதே கிடையாது. இதை நான் பெருமையா சொல்லல, இதில் உள்ள பலன்களை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இலவசமா கிடைக்குது, ஏன் செய்யறீங்க இல்ல? ஏன் செய்யறீங்க இல்ல? ரெண்டாவது காரியம், மார்க்கில் வாசிங்க. தன் சிலுவை என்று பாத்தீங்க இல்லையா, இப்ப மார்க் 8:34 வாசிங்க.
பின்பு அவர் எனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
Und er rief zu sich das Volk samt seinen Jüngern und sprach zu ihnen: Wer mir nachfolgen will, der verleugne sich selbst und nehme sein Kreuz auf sich und folge mir nach.
Halleluja. பாருங்க, இங்கதான் சொல்றார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் சரியா என்ன செய்யட்டாம், தன்னைத்தான் வெறுத்து அந்த சிலுவை எடுக்கிறதுக்கு முதல்ல இன்னொன்னு செய்யணும், என்ன தெரியுமா? தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு முதல்ல ஒரு சம்பவம் நடந்தது. நீ எல்லாரும் என்னை யாருன்னு கேட்கறாங்க, கடைசி சீசர்ட்டையும் கேட்டாங்க என்னை யாருன்னு கேட்கறாங்க. நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன்னு ஒரு பெரிய வழிபாட்டை சொன்னோன்னு, சரி இவ்வளவு தூரத்துக்கு மேல கனெக்ஷன் வச்சுக்கிறாங்களே இவங்களை நம்பி சில விஷயங்களை சொல்லலாம்னுட்டு கடைசியா படப்போற பாடுகளை பற்றி சொன்னார் பாருங்க. உடனே எங்கிருந்து வந்ததோ தெரியாது பேதுருக்குள்ள ஒரு ஆலோசனை, தனியா குட்டின்னு வச்சு, மாஸ்டர் உம்ம மாதிரி பெரிய ஆள் ஒருதரும் கிடையாது, நீர் பண்ணின ட்ரிக்ஸ்களுக்கு இதெல்லாம் நடக்க போற விஷயமே இல்லை, நீ எவ்வளவு பெரிய ஆள், இப்படி பிடிச்சா அப்படி நழுவி நீர் போயிடுவீர், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அங்கதான் அவருக்கு கோபம் வந்தது. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர் யாரா இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்த இருக்கிற அந்த சித்தத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அது பிசாசனுடைய ஆலோசனை என்றதை தேவன் தெளிவாகவே சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு சீசுரலையும் ஜனங்களையும் கூட்டின்னு சொல்றார். ஏனென்றா அவருக்கு தெரியும், இந்த டீம்ல நீங்க உங்களையே வெறுக்காம நீங்க சிலுவை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட காரியங்கள்லாம் சேர்ந்து வரும், நீங்க என்னோட சேர்ந்து உங்களோட ஆலோசனை எல்லாம் எனக்கு சொல்லுவீங்க, உங்களோட மன விருப்பத்தின்படி அப்படி செய்யும் இப்படி செய்யும் எல்லாம் சொல்லுவீங்க, இதெல்லாம் வேலைக்காவது. ஏனென்றால் அவர் வந்திருக்கிறது யாருக்காக? ஆண்டவருடைய சித்தம் செய்யறதுக்காக. அப்ப அன்றைக்கு அங்க கேள்வி வாச்ச ஒரு வசனத்துல யோசுவா அதிகாரத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் ஒருவர் வந்து நிற்கிறார், தூதனானவர் யோசுவா பார்க்கிறார், உருவின வாளோடு வந்து நிற்கிறார், கேட்கிறார், நீங்கள் எங்களவரோ அல்லது எதிராளின்ற ஆளோ? அவர் என்ன சொல்லியிருக்கலாம், அப்பா நான் உனக்காக தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறேன்னு சொல்லி. அவர் அப்படி சொல்ல, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, தூதனானவர் அல்ல, நான் சேனைகளுடைய கர்த்தனுடைய தூதனாய் வந்திருக்கிறேன். ஹலலூயா, வழங்குறீங்களா? அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை என்றைக்குமே மாற்றினது கிடையாது. சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன், நான் உன்னாலும் இல்லை அவன் ஆளும் இல்லை. ஏன்னா யோசுவா, நீ மனம் மாறி நீ ஒரு நாளையை கவர்ந்தாலும் இப்ப நான் உன்னாளன்னு சொல்லிட்டு அப்புறம் பிடிச்சு கொள்வா நீ பின்னுக்கு. நான் கர்த்தருடைய தூதன், சரியா, மாறாதவர். அதே மாதிரிதான் இயேசு தன்னுடைய நிலைமையை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல. பேதுரு நல்லதப்பா, உனக்கு அந்த வழிபாடு வந்தது நல்லது, உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்ற அந்த அறிவு உனக்கு வந்தது நல்லது, ஆனா இப்ப நீ சொல்றியே இந்த யோசனை ஒரு சதத்துக்கு உதவாது, தூக்கி குப்பையில போடு. அதனாலதான் அவர் சொல்றார், தன்னைத்தான் வெறுத்து. டோய்ச்சில என்ன போட்டுக்கு தெரியுமா, லாய்க்னன், லாய்க்னன் என்றா தன்னைத்தான் மறுதளித்து, நான் நானே இல்லை. விளங்குதுங்களா? கிறிஸ்துவை பேதர் எப்படி மறுதளித்தார் தெரியாதுன்ன மாதிரி எனக்கு என்னையே தெரியாது ஐயா. லோய்க்னன் தானே போட்டிருக்கு, லோய்க்னன், அதுக்கு தமிழ்ல உங்களுக்கு விளங்குறக்கா சொல்றேன், என்னது மறுதளிக்கிறது, மறுதளிக்கிறன்னா என்ன, பேதர் இயேசுவை மறுதளிக்கலையா, எனக்கு அவரை தெரியவே தெரியாது. அதே மாதிரி நான் சொல்றேன், எனக்கு என்ன தெரியவே தெரியாது ஐயா, சத்தியமா நான் சொல்றேன். என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க, வாப்போ என்னுடையவைகள் ஒன்றுமே எல்லாம் அப்படியே வெறுமையாக்கினாத்தான் அந்த என்னுடைய சிலுவையை நான் எடுக்க முடியும். என்ன, நான் வெறுமையாக்காவிட்டால் என்னுடைய சிலுவையை நான் எடுக்க முடியாது. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னொரு ஆள் பாரத்தை சுமக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. வேணும்னா நீங்க பாக்குறக்கா நான் ஒரு ஆள் பாரத்தை சுமக்கலாம். எவ்வளவு நாள் சுமப்பேன் மாம்சத்துல, என்னுடைய சிந்தனையில? என்னை நான் வெறுமையாக்காவிட்டால் கிறிஸ்துவனுடைய இந்த உன்னதமான ஊழியத்தை நான் என்னுடைய தோளில் பொறுப்பெடுக்க முடியாது. மாமிசத்துல நான் ஓடினா என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே நான் உட்கார்ந்து விடுவேன், அல்லது நானும் இடறி அவங்களையும் இடர்கள் பண்ணிடுவேன். நான் வாச்சு முதலாவது கலாத்தியர் ஒன்றில் அது சொல்லப்படுது, நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு வசனத்தை வாச்சு முதல்ல. ஏனென்றால் நீங்கள் அவர்களை மனந்திரும்ப பண்ணும் போது அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து நீங்கள் கொஞ்சம் பலவீனரா இருந்தா நீங்களும் புற அவங்களோட வழியிலேயே போயிருங்க. நான் மச்சான கூட்டிட்டு வரேன் போயிட்டு கடைசியில் நானும் என்னங்க போயிடுவேன், நானும் மச்சானோட மச்சானா போயிடுவேன். சபையில சொல்லுவாங்க, என்ன ஒரு ஆளை கூட்டிட்டு வர போறேன், இவரை அனுப்பினா இவரையும் காணையில, இன்னொரு ஆள் அனுப்பின அவரையும் காணையில போறது, இதுக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் போனதே பரவாயில்லன்னு பேசாமலே இருந்திருக்கலாமே, எதுக்கு இவங்களை தேட இன்னொரு ஆள் அனுப்பினு சொல்லி. கவனமா இருக்கணும், நாங்க மற்றவருடைய பாரத்தை சுமக்கிறதுல நாங்களும் அதுல அடிபட்டு போகாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னால், முதல்ல நான் என்னை வறுமையாக்க வேண்டும், நான் யாருமே இல்லை என்கிற அந்த ஒரு வறுமை வேணும், ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற அந்த சிலுவையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை. எனக்கு மனத்தாழ்மைன்றது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றது ஏதோ கடையில போய் வாங்குற காரியம் இல்ல. உங்களோட வாழ்க்கையில இப்ப இன்னைக்கு கேட்ட உடனே நீங்க இன்னைக்கு இரவு போய் மனத்தாழ்மையா மாற முடியாது. விளங்குதுங்களா? நீங்க கேட்ட உடனே இன்னைக்கு இரவு போய் நீங்க இன்னைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவ்வளவு மைண்ட் செட்டையும் மாற்ற முடியாது. ஏனண்டா முதல்ல உங்களை நீங்கள் தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன், பிராக்டிக்கலா இருக்கிறது தான் நான் உங்களோட பேசுறேன், ஆனால் செய்ய வேண்டியதை பேசுகிறேன். அது செய்யாவிட்டால் அந்த பிரமாணத்துக்குள்ளே நாங்கள் போக முடியாது. என்னை நான் வெறுமையாக்காவிட்டால் அந்த சிலுவையை நான் எடுக்க முடியாது. அந்த சிலுவையை நான் எடுக்காவிட்டால் மற்றவர்களுடைய பாரங்களை நான் தாங்க போக முடியாது. எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது. சும்மா வெளி பேச்சுக்காக, வெளி உலகத்துக்காக நான் காரியங்களை செய்ய வழிகிட முடியாது. அதாவது வேதத்தில் போட்டு கிடக்குது, எகிப்திலிருந்து சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள், இஸ்ரவேலர்கள் கடந்து வந்தார்கள், எகிப்தியர்கள் அப்படி செய்ய துணிந்து அவங்க என்ன நினைச்சாங்க, இவங்களுக்கு மட்டுமா போக தெரியும், நாங்களும் போவோம் என்று சொல்லி துணிந்து இறங்கினாங்கள். என்ன செய்தாங்கள், அமிழ்ந்து போனார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு ஏற்ற பிரகாரமாய் நான் அந்த ஊழியத்தில் இருப்பேனே இருந்தால் நான் சாக மாட்டேன். ஹல்லேலூயா. அது இல்லாம துணிஞ்சி இறங்குவனாய் இருந்தால் அது ராஜாவா இருந்தாலும் சரிதான். ராஜா தூபகலசம் காட்ட வழிக்கிட்டு என்ன நடந்தது, சாகும் வரைக்கும் குஷ்டரோகியான. நல்லா வளங்க, ஏனென்றால் அவருடைய ஊழியத்திலே அவர் மிகவும் கவனமா இருக்கிறார். சரியா, யாரும் எதுவும் செய்யலாம் என்றதல்ல. இங்க கிறிஸ்துவனுடைய ஒரு பிரமாணம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த பிரமாணத்துக்கு அமையத்தான் அவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய முடியும். அப்படி இல்லாம ஒரு ஊழியம் நடக்குதுன்னு சொன்னால் அது மாய்மாலா, அதுக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேற ஒரு லிஸ்ட்ல போட்டுடலாம். எங்க போட்டுடலாம், கர்த்தாவே கர்த்தாவேங்கிற லிஸ்ட்ல போட்டுடலாம். சரியா, அதுவும் நடக்கும். அவர் வரும்போது அவர் மகிமைப்படுவாரா, வெட்கப்படுவாரா, சர்டிபிகேட் கொடுப்பாரா, கிரீடம் வைப்பாரா, பிதாவுக்கு முன்னால் அவர் வெட்கப்படுவாரா, அறிக்கை செய்வாரா, விளங்குதுங்களா? இருதயம் சுத்தமாயிருக்க வேண்டும். அதுக்காகத்தான் அந்த வறுமை. என்னுடைய விருப்பு வெறுப்புகளோடு வந்து நான் கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்து அதை பார்த்தார், அவர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க மனது இல்லாமல் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தினார். நல்லா வணங்கிக் கொள்ளுங்க. பிள்ளையாம் சொல்றான், அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறா, நம்மால சபிக்க முடியல, விளங்குறீங்களா? தென் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன்படிதான் நாங்கள் செய்ய முடியுமே ஒழிய நாங்கள் அதுக்கு விரோதமாய் நாங்கள் செயல்படவே முடியாது, கூடாது, விளங்குதா? ஆனா அவருடைய ஜனமா இருந்தாப்போல அவர் என்ன விட்டு வைக்க போறதில்லை. அப்படி நான் பிழையான வழிகளிலே நான் அவருக்கு விரோதமாய் அல்லது அவர் சொல்லாத ஒரு பொய்யான அக்கினியை நான் கொண்டு வருவேன் என்றால் அவர் என்னை அடிப்பார், நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா, ஆண்டவர் இந்த இடத்தை ஏண்டா, அவர் அதை மற்ற ஜனங்கள் பார்த்து அதை விளங்கிக் கொள்ளணும் என்று விரும்புகிறார். ஆண்டவத்தினுடைய ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுகிறார்ன்றதை எல்லாரும் பார்க்கணும் என்று விரும்புகிறவர். அவர் தம்முடைய நீதியை வெளிப்படையாக காண்பிக்கிறவர். பாருங்க, அதில் இன்னொரு வசனத்தை வாசிங்க. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்கிறது அவ்வளவு ஸ்லோவம் இல்லை. பாருங்க, பிரசங்கி 2:20 வாசிங்க. தன்னைத்தான் வெறுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அந்த வசனம் சொல்லும் பாருங்க. பிரசங்கி 2:20.
ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன்.
Dass du wandelst auf dem Wege der Guten und bleibst auf dem Bahn der Gerechten.
பாருங்க, இதை சொல்லுறவர் சாலமோன். சரியா, எல்லாத்தையும் சாதாரணமாகவே அனுபவித்த ஒரு பெரிய ராஜா. தவிர இந்த இதெல்லாம் என்ன செய்யும் சொல்லி ஆராய்ச்சி பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவாகவே சகலத்தையும் இன்னொருக்கா அவர் ஆராய்ச்சி பார்த்தவர், அனுபவிச்சு பார்த்தவர். இதுல என்ன லாபம் இருக்கு, என்ன நன்மை இருக்கு, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டார். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் மாயேன்னு அவருக்கு விளங்கிட்டு எழுதியும் போட்டார். விளங்குங்களா? நானும் நீங்களும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணல. நாங்க எங்கட வாழ்க்கையில அனுபவிச்ச காரியங்கள் கொஞ்சம் தான். சாலமோன் அப்படி இல்லை. என்ன மாதிரி இந்த பூமியில சம்பூர்ணமாய் வாழ்ந்தவன் ஒருவனும் இல்லையன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் கடைசியில் எழுதுறா, எல்லாம் மாயேன்னு தெரிஞ்சாலும் இப்ப அவர் என்ன செய்யறா தெரியுமா, இந்த சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்திலும் இருக்கிற ஆசையை என்ன செய்யறாராம், விட்டு விட்டேன் சொல்ல, என்ன சொல்றார், விட்டு விட வகை பார்த்தேன். என்ன தெரியுமா, ட்ரை பண்றேன், விட்டு விட வகை பார்க்கிற. ரொம்ப உண்மையா சொல்றாரு, விட்டுட்டேன் சொல்ல. சரியா, நாங்க ரொம்ப சீக்கிரத்தில் சொல்லிடுறோம், நான் விட்டுட்டேன், நான் போத்தல தொடர்றதே இல்லை, யாராவது வாயில் எடுத்து ஊத்தி விட்டா நான் குடிப்பேன். இதுவும் ஒரு வித உண்மைதானே. உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா விட்டுவிட. அவர் சொல்றார், இவ்வளவும் மாயேண்டு தெரிஞ்ச போதிலும் கூட, இவ்வளவு ஞானியாக நான் இருந்த போதிலும் கூட, எனக்கு இதை தூக்கி போடுறதுக்கு இயலாம இருக்குது. அதனால நான் என்ன செய்யறேன், விட்டுவிட வகை பார்க்கணும், ட்ரை பண்றேன், நான் முயற்சி செய்கிறேன். நான் இன்னும் நல்ல தமிழ் சொன்னா முயற்சி செய்கிறேன். தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, முயற்சி திருவினையாக்கும். அப்ப முயற்சி செய்யறேன்னு சொல்லிடுவோம், பிரச்சனையே இல்லை. விட்டுட்டு பொய்யும் சொல்ல தேவையில்லை, முயற்சி செய்யறேன், ட்ரை பண்றேன். சில பேர் கேட்டா சொல்லுவாங்க, புடி விடுக்கா சொல்லுவாங்க கூட்டத்துக்கு, யாருக்கு அடுத்த யாருக்கெல்லாம் வரீங்களா, ட்ரை பண்றேன். அடுத்த யாருக்கெல்லாம் இருந்து அதுக்குள்ள கர்த்தர் வந்துட்டா அவ்வளவு விசுவாசம் போற இடையில, கர்த்தருடைய பிளானே அவங்க குழப்பி விட்டுருவாங்க இருந்துட்டு. அதுக்கிடையில கர்த்தர் வந்துட்டா, இந்த ஞாயிற்றுக்கிழமை கேள்வி கேட்கும் வரைக்கும் கத்தர் வர்றதை பற்றி சிந்தனையே கிடையாது வாழ்க்கையில. அது பிளான் எல்லாம் இன்னொரு அடுத்த 10 வருஷத்துக்குரிய பிளான் எல்லாம் பிரைவேட் லைஃப்ல போய்கொண்டு இருக்கு. சபைக்கு வர்றதை பற்றி கேட்டா மட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கத்தர் வந்துட்டு இரண்டா வள்ளிக்கிழமை, யாரை ஏமாத்துறோம் எங்களையா? ஆண்டவரை ஏமாத்த முடியாது எங்களையா, அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களையா, பக்கத்து வீட்டுக்காரங்களையா, யாரை ஏமாத்துறோம்? பாருங்க இயேசு என்ன சொல்றாருன்னு கவனிங்க. மத்தேயு 11 இந்த வசனம் தெரியாத ஆக்களே இல்லை, இதை கேட்டுதான் நிறைய சபைக்கே வந்தீங்க. மத்தேயு 11:22 வாசிங்க. இதுதான் முந்தின காலத்துல சுவிசேஷ வசனம் எங்க இடத்துல இருந்த.
வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார்.
Kommt her zu mir, alle die ihr mühselig und beladen seid, ich will euch erquicken. Nehmt auf euch mein Joch und lernt von mir, denn ich bin sanftmütig vom Herzen, demütig, so werdet ihr Ruhe finden für eure Seele, denn mein Joch ist sanft und meine Last ist leicht.
தன்னைத்தான் வெறுக்கிறது, வெறுத்த ஒரு மனுஷனுடைய சிச்சுவேஷன் அப்படிங்கிறதான் ஆண்டவர் இயேசு சொல்ற. தன்னைத்தான் வெறுத்தவரை அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஒரு ஆள் சாந்த சிருஷ்டியும் சாந்த சுரூபியும் மனத்தாழ்மையும் ஒரு ஆளா இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் முதல்ல தன்னைத்தான் வெறுக்கிற வெறுத்தவர் ஒரு ஆளா இருக்க வேண்டும். சரியா? இந்த வரைக்கும் அது ஷாப்பிங் செய்தது இயேசு கிறிஸ்து வேண்டும்தான் நான் நினைக்கிறேன். அதனால அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சுவிசேஷம் சொல்லும்போது 28 வசனத்தோடய அநேக நேரத்தில் நிப்பாட்டி விடுறதுனால 29 என்ன சொன்னதுன்னு சொல்லி ஒருவரும் கவனிக்கல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறு தருகிறேன். எல்லாரும் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து அங்க வச்சிடலாம்னு தான் பார்த்தாங்க. இவங்க வர இன்னொரு மூட்டையை தாரன்னு சொன்னோன்ன, இதுக்கு நான் எந்த மூட்டையே பரவாயில்ல நானே வச்சுக்கொள்றேன்னு சொல்லி அவங்களே வச்சுக்கிறாங்க. இப்ப ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மூட்டை தானே இது, இது புது மூட்டை எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நுகம் சுமப்பதற்கு இலகுவா இருக்கும். அது பஞ்சு மூட்டையப்பா, பெருசா தான் இருக்குது ஆனா பஞ்சு மூட்டை. சரியா? மேல சொல்றார், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள சபைக்குள்ள வந்தும் அநேகருடைய ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நேற்று சொன்ன ஒரு வார்த்தை 2 வாசிங்க, கிட்டத்தட்ட பரிசுத்த ஓய்வு நாள் அநேகருக்கு ஏன் இன்றைக்கு மனமகிழ்ச்சியின் நாளா இல்லாததுக்குரிய காரணமும் அதுதான். நான் உண்மையை சொல்றேன், பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் நாளாய் அநேகருக்கு இல்லாமல் போயிருந்தால் அதுக்குரிய காரணமும் இதுதான். எது? இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை தேவனிடத்திலே இறக்கி வைக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை, பொறுப்புகளை, கவலைகளை அவரிடத்திலே நான் கையாளவில்லை. அவரை நம்பி நான் இன்னும் கொடுக்கல, இன்னைக்கு நான் தான் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு உண்மை சொல்லட்டா, அந்த பிரச்சனைகளை நான் என்னுடைய ஸ்டைல டீல் பண்ண விரும்புறேன். இதுவும் ஒரு கசப்பான உண்மை. அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வை முடிவு செய்யறது நான். அதை எப்படி தீர்க்கணும்ன்றது நான் விரும்புகிறபடினாலே எனக்கு அவர்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை. அவர் சமாதானம், மன்னிப்பு, இரக்கம் என்ற அந்த டைப்ல போவார். நான் கண், பல்லு, காது என்று சொல்லி நான் வேறொரு டைப்ல போவேன். எனக்கு அது திருப்தி கொடுக்காது. ரெண்டு அடி போட்டாதான் எனக்கு அடங்கும். கஷ்டம். கிறிஸ்துவின் பிரமாணம் தன்னைத்தான் வெறுத்தால்தான், தன்னை ஒன்றுமில்லாதவன் என்று ஆக்கினால்தான், அல்லது ஒன்றுமில்லாதவள் என்று ஆக்கினால்தான் இந்த சிலுவையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப இலகுவான சிலுவை, ஆனா அதை எடுக்கிறதுக்கு இருக்கிற தகுதி தான் பிரச்சனையா இருக்கு. அதை இறக்கி வைக்கிறதான் கஷ்டமா இருக்கு இல்லீங்களா? அந்த சிலுவையை எடுக்கிறதுக்கு நான் பெரிய பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நான் சொல்றேன். இறக்கி வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவான, ரொம்ப சிம்பிளான ஒன்று எடுத்துட்டு போப்பாண்டு. அதனாலதான் தேவ சமூகத்திலே அழுகையும் புலம்பல்களும் இன்றைக்கும் கூட. ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள தெரியும். அவர் தான் சொல்றாரு, உன்னுடைய பாவ பாரம், உன்னுடைய நிம்மதி இல்லாத வாழ்க்கை, உன்னுடைய நித்திரை கலைந்து போகிற உன்னுடைய அந்த தவிக்கிற வாழ்க்கை, உன்னுடைய வியாதி உள்ள வாழ்க்கை, உன்னுடைய சாபத்தின் வாழ்க்கை, எல்லாவற்றையும் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுறாரு. இதை விட வேற என்ன வேணும் பாருங்க. காசு வாங்கி கொண்டு அறகுற வைத்தியம் செய்யற வைத்தியர் இடத்துல போறதுக்கு உங்களுக்கு மனதா இருக்கு இல்லையா? காசு வாங்கி கொண்டு உங்களோட வாழ்க்கையில நான் ஒரு பெராட்டும் செயல்றேன் சொல்ற பெராட்டும் சிலைகள் இன்னைக்கு நிறைந்து வழியுது. காசு வாங்கி கொண்டு உன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறேன் சொல்லுகிற சிஷார்டர்கிட்ட டெர்மின் எடுக்க இல்லாமல் இருக்குது. அவ்வளவுக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலவசமாய் நான் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறேன், இலவசமாய் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை தருகிறேன், உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறேன் சொல்லுகிற உண்மையும் மாறுதலும் இல்லாத அந்த நல்ல தேவனிடத்திலே மாத்திரம் மனம் திரும்ப உங்களுக்கு முடியாம போயிட்டு தான். சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறவர். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பாரங்கள் எதுக்குன்னு சொல்லி கடைசி வசனத்தில் உங்களுக்கு வெளிப்படும். ஏன்னு சொன்னால், ஏதோ ஒரு ஆண்ட சுமயங்கள்ட்ட தள்ளி விட்டு போறதுக்கு அவர் கையாளாதவர் அல்ல. அவருக்கு நேரம் இல்லை, நீங்க இந்த சுமையை சுமங்கன்னு சொல்லல. இதை நீங்க இந்த கடமையை நீங்கள் செய்து முடிக்கிறதுனாலே உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். விளங்குறீங்களா? ஏதோ ஒரு பாரத்தை தள்ளிட்டேன், இவரால் அவர்ல ரெண்டு பாரத்தை தள்ளிட்டேன் சொல்லி ஆண்டவர் தன்னை தப்பித்துக் கொள்றதுக்கல்ல இல்லீங்களா? தன்னுடைய வழியிலே வந்து தன்னோடு கூட ஒரே சேர்ந்து வாழ்கிற அந்த தேவ வாழ்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக. அதுக்கு வேற வழி இல்லை. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் நடந்த அந்த வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். நான் வந்த அந்த சத்தியத்தை நீங்களும் கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் இன்றைக்கு ராஜாதி ராஜனாயிருக்கிற அந்த ஜீவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக வேண்டும். வேற வழி இல்லை. அவருக்கு விருப்பம் தான் உங்களை வேற வழியில கூட்டிகிட்டு போறதுக்கு. ஆனா இதுதான் வழி. மாற்ற முடியாது. உங்களுக்காக மாற்ற முடியாது, எனக்காக மாற்ற முடியாது இல்லீங்களா? சில விஷயங்களை நாங்கள் கடந்துதான் போக வேண்டும். அப்போதான் அவரோடு அவரோடு கூட தன்னை எடுத்துக்கொள்வர். அவர் எங்களுக்காக கிட்டத்தட்ட முக்காவசிக்கு மேற்பட்ட அந்த விலையை கொடுத்துட்டார். நாங்க கஷ்டப்படாமல் இருக்கிற அந்த பாவ மன்னிப்பு என்கிற அந்த பெரிய விலையை அவர் கொடுத்துட்டார். அது நிமித்தம் தான் நீங்க இன்னைக்கு சேர போறீங்க. வேதவசனம் சொல்லுது, அதே குறைஞ்சில நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு மாதம் ரெண்டு தரமோ எவ்வளவு தரம் எடுக்கிறீங்களோ அந்த வசனத்தை வாசிக்க போறீங்க. நாங்கெல்லாம் ஒரே ஐக்கிய பந்தியில் இருக்கிறபடினால நாங்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? ஒரே சரீரமாய் மாம்சமாய் இருக்கிறோம். இதுல பங்கெடுக்கிற எல்லாரும் ஒரே மாம்சம், ஒரு சரீரத்தினுடைய மாம்சம். அப்ப எங்களுக்குள்ள மாறுபாடு இருக்க முடியுமோ? எங்களுக்குள்ள விரோதம் இருக்க முடியுமோ? சொல்லுங்க பாப்போம். ஐயா, நாங்கெல்லாம் யுத்த வீரர், ஆனா எதிரியைத்தான் நாங்க புலிய அடையாளம் கொண்டு கொண்டோம். அதுதான் நான் சொல்றேன். நாங்கெல்லாம் யுத்த வீரர். யுத்த வீரர் தெரியுமா? எப்படி இருப்பான் தெரியுமா? ஒருதன் ஒருதனுக்கு சேஃப்டி. ஒருதனுடைய முதுகுல ஒருதன் நிற்பான். ஏன்னா அவனுக்கு ஒன்னும் காயம்படாத, இவனுக்கு காயம்படாத படிக்கு அவனும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. பொது எதிரி யாரு, யாருக்கு விரோதமான யுத்தம் என்றதை நாங்கள் அடையாளங்கான மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களில் இந்த சில நேரங்களில் பள்ளிக்கூடத்தில் போம பட்டிச்சு கொண்டு இருக்கிறீர்கள், இதுக்குள்ளே இருக்கிற மேசைக்கு சண்டை நடக்கும். நாங்க இதை பள்ளிக்கூடத்துக்கு போகாமல இங்க வந்த மாதிரி இருக்குங்கள பாரு, எல்லாம் அதே தலைபுடி எல்லா சண்டையும் பண்ணிட்டு தான் வந்துக்கிறோம். இது அந்த சண்டை கிடையாது, இது கையோட கை சேர்த்து தோளோட தோல் நின்று ஆண்டவருக்காக எங்களுடைய சௌரியத்தை காட்டுகிற ஒரு ஐக்கிய தேவனுடைய சேனையின் அணி. இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஹல்லேலூயா. அவருடைய தலைமையின் கீழே நாங்கள் ஒரே சேனையாக அணிவகுத்து நிற்க வேண்டும். அவருடைய தலைமையின் கீழே அவருடைய கமாண்ட்ஸுக்கு நாங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் லூக்கா 9:22, லூக்கா 9:22 வாசிங்க.
மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாடகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார்.
23 வாசிங்க.
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
Sprach, der Menschensohn muss viel leiden und verworfen werden von den Ältesten und hohen Priestern und Schriftgelehrten und getötet werden und am dritten Tag auferstehen. Da sprach er zu ihnen allen, wer mir folgen will, der verleugne sich selbst und nehme sein Kreuz auf sich täglich und folge mir nach.
ரெண்டாவது சிலுவை, அந்த ரெண்டாவது சிலுவையில் இருக்க வேண்டிய காரியம் தன்னைத்தான் வெறுத்து, மூன்றாவது காரியம் அனுதினமும். ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் சுமக்கிறன், சனிக்கிழமையில மாத்திரம் சுமக்கிறன், கிழமையில ஒரு நாள் சுமக்கிறன் இல்ல. அதனால அந்த முதல் வசனத்தை வாசிக்க சொன்னேன். ஏன் தெரியுமா, எங்களுடைய மொடல் யார் என்றதை நீங்க விளங்கி கொள்ளணும். விளங்குதா? அவர் பாருங்க, பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுனுடைய பாடுகள் வெறும் கொல்கதா மலையில மாத்திரமல்ல, அவர் பூமியில வந்ததிலிருந்தே அவருக்கு பாடுகள் இருந்தது, அவர் ஊழியம் செய்ததிலிருந்து பாடுகள் இருந்தது. அவரை வேண்டாதவர் என்று சொல்லி அன்றைக்கே ஒதுக்கினார்கள், அவரை தூஷித்தார்கள், தள்ளிவிட்டார்கள், அவரை எண்ணாமல் போனார்கள். எல்லா பாடுகளும் எல்லாராலும் அவர் இக்னோரியரும் செய்யப்பட்டார், அலட்சியம் பண்ணப்பட்டார். ஏசாயா 53 சொல்லுது, அவரை நாம் எண்ணாமல் போனோம். ஏனண்டா அவர் பார்க்கறதுக்கு அழகா இல்லைப்பா, பார்க்கறதுக்கு அவர் பெரிய ஸ்மார்ட்னஸ் கிடையாது, ரோமரோட ஃபைட் பண்ற மென்டாலிட்டி அவருக்கு கிடையாது. நாங்க எதிர்பார்த்த ஹீரோ வேற, ரோமரோட சண்டை பிடிச்சு இஸ்ரேலுக்கு ஒரு தனி நாடு அமைச்சு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு சிம்சோன் மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோசே மாதிரி ஒரு பெரிய தலைவனை, எகிப்திலிருந்து ரிலீஸ் பண்ணின ஒரு பெரிய தலைவனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவரோ வந்து சமாதானம், சாந்தம், அன்பு, இரக்கம் எல்லாம் என்ன தேரி எல்லாம் பேசிக்கொண்டிருக்க, என்ன பிலோசபி இது? இவராலே பின்னுக்கு மறிச்சாப்புற சீசர்கள் பேசுவார், நாங்கள் இவராலே இஸ்ரவேலுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம், நாங்கள் நினைச்சிருந்தோம், அவர் வந்து எங்களுக்கு விடுதலை பெற்று தருவார் நினைச்சிருந்தோம். எங்களை கால வாரிட்டுதப்பா, எங்களோட பிளான் எல்லாம் போயிட்டு, இப்ப நாங்க யார் பரபாசியா வச்சு நாங்க மிச்சத்தை நடத்துறது? அதனாலதான் இயேசு சொல்றார், அனுதினமும் என்னை பின்பற்றுகிறவன் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் யார பின்பற்ற தெரியுமா, மூப்பராலும் பரிசேராலும் சதிசேராலும் அன்றாடம் தூஷிக்கப்பட்ட ஒரு ஆள் இல்லையா, கவலையினப்படுத்தப்பட்ட ஒரு ஆள், அடிக்கப்பட்ட ஒரு ஆள், பலியாக்கப்பட்ட ஒரு ஆள், பழிகள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளைத்தான் ஐயா நான் பின்பற்றுகிறேன். விளங்குதா உங்களுக்கு யார் நீங்க பின்பற்றீங்கண்டு? பின்பற்ற நான் அவரை என்று சொன்னால் பின்பற்றுகிற நானும் அவரை போல இல்ல இருக்கணும். விளங்குறீங்களா? இயேசுவை பின்பற்றன்னு நான் சூப்பர் மேனா இருக்க முடியாது, மாமிசத்தினுடைய தோற்றத்தை நான் கொண்டிருக்க முடியாது, இல்லைங்களா? காதை வெட்டுறதுக்கு நான் தெரியுது. அதுக்கு பிறகு யோசிங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் வாசிங்க. ஒரு வசனம் மத்தேயு 25:3-4.
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோட கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள்.
Die Törichten nahmen ihre Lampen, aber sie nahmen kein Öl mit. Die Klugen aber nahmen Öl mit in ihren Gefäßen samt ihren Lampen.
Halleluja. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பார்க்க முடியாவிட்டாலும் பாருங்க. ஒருக்க நான் சொல்றத சொல்லுங்க. சொந்தமா எண்ணெய் கொண்டு போகாட்டில் பந்தம் பிடிச்சும் பிரயோசனம் இல்லை. அவங்க கொடுக்கறத வாங்கிக் கொள்ளுங்க. சொந்தமா பாத்திரத்தில் எண்ணெய் இல்லையண்டா பந்தம் பிடிச்சும் பிரயோசனம் இல்லை. உங்களுக்கு விளங்கணும்டாக்கா பந்தம் பண்றேன். தீவட்டின்னா அதுல இருக்கு பந்தம்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க வேற அர்த்தம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரியா? ஏனென்று சொல்லி சொன்னால் நல்லா கவனிங்க, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட 5 பேருக்கு ஒரு ஆள் கொண்டு போயில்ல. 5 பேரும் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எப்ப வருவாருன்னு தெரியாதபடியினால அனுதினமும் எண்ணெயோடையே திரிகிறார்கள். இந்த பந்தம் அணைஞ்சு போகக்கூடாது, இந்த தீவட்டி அணைஞ்சு போகக்கூடாது. இந்த சிலுவை எப்பொழுதுமே நாங்கள் சுமக்க வேணும். அப்பத்தானே வருகிறதுக்கு ஒரு காலம் இருக்குதானேன்னு சொல்லி நாங்களே ஜட்ஜ் பண்ணி வீட்டை வச்சுட்டு வந்து எங்க பிரதர், எங்க சிஸ்டர் பைபிள் பிரதர், இன்னைக்கு கூட்டமா, இன்னைக்கு வேதவசனம் ஏதாவது சொல்லுவாங்களா வச்சுட்டு வந்துட்டேன். முந்தி நாங்கள் இருந்ததுல தியான கூட்டம் ஒன்று சொல்லி ஒன்று நடத்தணும். ஒரு வசனத்தை கொடுப்போம், பொதுவா கொடுத்து ஒரு மாசத்துக்கு பிறகு எல்லாம் தியானிச்சுட்டு வாங்க வீட்டிலேருந்து. நீங்க உங்களுக்கு என்ன வழிபாடு வந்தேன்னு சொல்லுங்க. சரியா? ஒரு மாசம் கொடுத்துட்டு கூட்டம் வச்சா சில பேர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொல்லுவாங்க, நான் தியானிக்கல ஆனா நான் சொல்றேன், நான் தியானிக்கல ஆனா நான் சொல்றேன். அவ்வளவு டேலண்ட் நான் சொல்லி நீ தியானி காட்டி சொல்லவே வேண்டாம். எல்லாம் மாம்சத்திலையும் தான் பார்ப்பது. நீ தியானி காட்டி போறதுக்கு சொல்ல வரீங்க, ஒரு மாதம் டைம் கொடுக்குறோம், அந்த வசனத்தை குறித்து தியானிங்க, வாண்டாடம் வாசிங்க, தேவ ஆவி ஜெபிங்க, அதுக்கு தேவனுடைய வெளிப்பாடு என்னன்னு பார்ப்போம்டா. நான் வந்து தியானி ஷார்ட்கட்ல வந்து சொல்றதுக்கு, எங்கேயோ வாச புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்றதுக்கு, என்னவோ சொல்ல பிரசங்கத்தை கேட்டு சொல்றதுக்கு என்னவோ தெரியாது. வேதம் இல்லாமல் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்கும் உங்களுக்கும் உள்ளே தேவன் வரும் வரைக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அது எப்ப அந்த அக்கினியை அணைய விடா. ஏண்டா அவங்க என்ன தைரியத்தில் நித்திரவுள்ள போனாங்க தெரியுமா? அந்த 5 பேரும் அந்த எண்ணெயை கொண்டு வந்திருக்கிற அந்த தைரியம் அவங்களுக்கு இருந்தது. சரியா? இன்னொருக்கா 10 வச்சுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்கும் ஒரு தைரியம் இருந்தது, என்ன தெரியுமா? இவங்கள்ட்ட வாங்கலாம். அதுக்கு பேர் அசட்டு தைரியம். கேட்டா ஒண்டா தானே பலி கட்டினாங்க நாங்க எல்லாரும், கேட்டா தரமாட்டவன்டா சொல்ல போறோம். உன் சகோதரில அன்பு கூறணும், சகோதரியில அன்பு கூறணும். எண்ணெய கொடுக்க மாட்டேன்றீங்க சிஸ்டர் பிரதர், என்ன நீங்க? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கும் காணாம போய், நாங்களும் நடுவில் நிக்காமல், நீங்களும் நடுவில் நிக்காமல். இதை விட உங்களோட மோசமான இன்னொரு குரூப் இருக்கு, 3rd குரூப். அது விக்கிற குரூப். விக்கிற இடத்துல போய் வாங்குங்க, திரும்பி போகணும், அந்த வழி முழுக்க திரும்பி போகணும். இன்னொரு குரூப் இருக்கு, அதுக்கு அது என்ன என்றாலே என்னன்னு தெரியாது. அது எதுக்கு கையில வச்சுக்கிறேன்னு தெரியாம, வேணுமா இந்த வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. இதை வச்சு நான் ஏசாத மாதிரி இந்த கூல சிரேஷ புத்திர பாத்த வச்சு என்னையா நான் செய்ய போறேன். இப்ப எனக்கு கூழ் வேணும். அவன் கண்ணீர் விட்டு அழுதும், முக்கியமான பாயிண்ட், அவன் கண்ணீர் விட்டு அழுது தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. இழந்தது பெரிய லொஸ்டன் அவனுக்கு விளங்கிட்டுது, ஆனா அவன் மனம் மாறலையா? மனம் மாறல. அந்த ஆண்டவருடைய எண்ணெய் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை அவர் வரும் வரைக்கும் போக முடியாதுன்ற உண்மை தெரியுது. ஆனா அதுக்காக இழக்க வேண்டிய தன்னுடைய சுய உரிமைகளை இழக்க விருப்பம் இல்ல. மனம் மாறுதலை காணாமல் எனக்கு என்ன வேணும்னு அழுது ஒரு பெரிய யோசனும் இல்ல. ஹலலூயா, விளங்குதுங்களா? நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விலை என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையில இருக்கிறது. ஹலலூயா, அதை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல, ஆனா உங்களுக்கு அந்த பொருள் வேணும். இது என்ன நியாயம் சொல்லுங்க? ஆண்டவர் வந்து பாரபட்சம் இல்லாதவர், கேட்கிற எவனுக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. எல்லார் மேலும் ஒரே மாதிரி மழையை பொழிய பண்ணுகிறார், ஒரே அளவுக்கு வெயில் அரிக்குது, ஒரே அளவுக்கு பனி பெய்யுது, எல்லாம் நடக்குது. அப்ப கேட்கிற உங்களுக்கும் அதை கொடுப்பார் தானே? கொடுக்காட்டி எங்க குறை இருக்கு சொல்லுங்க பாபம்? எங்கெல்லாம் குறை இருக்கு? நான் விட்டு கொடுத்த விதத்துல எங்க ஒரு பிழை இருக்குது? நான் எதை ஒன்று லாஸ் பண்ண விரும்பல, அதனால அவர் எனக்கு கொடுக்கல. அந்த இடத்த நான் வறுமையாக்காதபடினால அதை அவருக்கு அவரால் நிரப்ப முடியல. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை இல்லைங்களா? புத்தி உள்ளவர்கள் தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயை கொண்டு போனார்கள். வேணுமெண்டா சில வேளையில புத்தி இல்லாதவர்கள் ஆரம்பத்திலே இவங்கள் கொண்டு வர எண்ணெய் கலசத்தை பார்த்து சிரிச்சிருக்கலாம், கிண்டல் பண்ணி இருக்கலாம், சரியா? ஆனா அதனுடைய சீரியஸ் எப்ப விளங்கிச்சு தெரியுமா? மணவாளன் வருகிறார் என்ற அந்த எக்காலம் வந்த உடனே. இன்றைக்கு அபிஷேகத்துக்காக, சரியா, அபிஷேகத்துக்காக கூட்டங்களுக்கு போறாங்களை பார்த்து கூட்டங்களுக்கு போகாத சில பேர் நீ பிழைக்க தெரியாதவன் சொல்லலாம். சம்பாதிக்க வேண்டியதுல சம்பாதிக்காம நீ வீட்டுல கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லலாம். அதனுடைய சீரியஸ் எப்ப விளங்கும் தெரியுமா? எக்காலம் ஒரு நாள் துணிக்கும் ஐயா. ஹல்லேலூயா. அது நான் மண்ணுக்கு கீழே போனா அப்புறம் சரிதான், மண்ணுகளும் மேலே இருந்தாலும் சரிதான், எக்காலம் ஒரு நாள் துணிக்கத்தான் போகிறது. அந்த சத்தத்துக்கு கேட்டு எல்லாரும் எழுந்திருக்கத்தான் போகிறோம். நன்மை செய்தவர்கள் பரலோகத்துக்கு போகும்படியாகும் இல்லைங்களா? எவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியல. நாங்க எங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியல, இது பரலோகம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்குமாண்டு. ஆனா இந்த வசனத்துக்கு நேராக எங்களை நிறுத்தி ஓரளவுக்கு இதனோடு கூட ஒத்து போற ஒரு வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இல்லைங்களா? இதை தியானிங்க. என்னடா, தியானிக்கும் போது ஒரு மறுரூபம் ஒன்று வருகிறது ஐயா, விளங்குதுங்களா? தியானிக்கும் போது இந்த வேத வசனங்களை நீங்க தியானிக்கும் போது, இங்க செய்திகளை கேட்கும் போது, இந்த உபவாச கூட்டங்கள்ல வந்து, சரியா, நீங்க அதாவது இவ்வளவு தூரத்துக்கு அந்த கூட்டங்களில் ஈடுபாடு வருகிறது எதுக்கு தெரியுமா? நாங்கள் ஒரு புதுவித மறுரூபத்துக்குள்ளே வருகிறோம். இங்கேயே வந்து தேவனங்களுக்கு மேல நியமித்த சில காரியங்களை நாங்கள் செய்து முடிக்கும்படியாக வருகிறோம். பாருங்க, பவுல் எழுதுறார் 2 கொரிந்தியர்ல வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:7-10 வாசிங்க.
இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மட்பாட்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவுகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்.
Wir haben aber diesen Schatz in ihren Gefäßen, damit die überschwängliche Kraft von Gott sei und nicht von uns. Wir sind von allen Seiten bedrängt, aber wir ängstigen uns nicht. Uns ist bange, aber wir zagen nicht. Wir leiden Verfolgung, aber wir werden nicht verlassen. Wir werden unterdrückt, aber wir kommen nicht um. Wir tragen allerzeit das Sterben Jesu an unserem Leibe, damit auch das Leben Jesu an unserem Leibe offenbar werde.
Paringa, eppozhudhum Kristuvinudaiya maranathai enna seigiramam sumandhu thirigirom. ஒரு நாளும் இறக்கி வைக்கல இல்லைங்களா? பாட்டு பாடுவீங்களே, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை. பாடுறது இலவுங்க. பாடுகள் பட்டவருக்காக நாங்க என்ன செய்யறோம்? எல்லாரோட சேர்ந்து பாடிட்டு போயிடலாம். வாழ்க்கையில செயல்பாடுகள் என்று வரும்போது, பிராக்டிக்கல் லைஃப் என்று சொல்லி வரும்போது நாங்க என்ன செய்யறோம்? ரொம்ப கஷ்டமுங்க. ஆனா அந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் அவரை போல ஞான நீங்களும் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. மரணத்துக்கு நித்திய மரணத்துக்கு நீங்களாக எங்களை காத்துக்கொண்டார். ஆனா அந்த சத்திய வழியிலிருந்து நாங்கள் தப்பி போக முடியாது. அந்த சத்திய வழியின் மூலம் தான் நடந்து வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்துக்கு போகிற வழி நெருக்கமும் இடுக்கமுமான வழியாக இருக்கிறது. நீங்க கையை வீசிட்டு கைவீசமா கைவீசமான்னு போக முடியாது. அதுக்கு இல்ல, இடுக்கமும் நெருக்கமும். அதை விட பயங்கரமான வசனம் பின்னாலே வருது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். அநேகர் அதை தாண்டியே போய்கொண்டிருக்கிறார்கள். கண்டுபிடித்தால் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு திரும்பி இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கிற பாதைகளுக்குள்ள போக வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு விசாலம் வரும், நித்திய விசாலம் இல்லைங்களா. அப்ப இந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி நீங்க தள்ளிவிட்டீங்கன்னு சொன்னா, இந்த சிலுவையை நீங்கள் தள்ளிவிட்டால், இந்த சிலுவை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேற ஏதாவது சிலுவை தாங்கன்னு சொன்னா அது பிரயோசனப்படாது உங்களுக்கு. ஏன்னா உங்களை கிறிஸ்துவின் இடத்திலே கொண்டு வந்து அது சேர்க்காது. உலகம் உங்களுக்கு பிளான் ஆ பேச்சு என்று உங்களுக்கு நிறைய தரும். இந்த சிலுவை எடுத்துக்கொள், அந்த சிலுவையை எடுத்துக்கொள், இந்த சிலுவையை வச்சுக்கோ, இதோட பெரிய சிலுவை ஒன்று தாரன், வடிவான சிலுவை ஒன்று தாரன், எல்லாம் சிலுவை தானே என்று சொல்லி நான் சொல்லிட்டா, உங்களுக்கென்று நியமித்த அந்த ஓட்டத்திலே நீங்க ஓடாவிட்டா, உங்களுடைய அந்த ட்ரக்கில் நீங்க ஓடாவிட்டால், நீங்க கடைசியில் டிஸ்குவாலிஃபைட். ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு, இது என்னதான் நீங்க திறமையா ஓடினாலும் முன்னுக்கு ஓடினாலும், உங்களுடைய ட்ரக்கில் நீங்க ஓடி அந்த எல்லையை கடக்காவிட்டால் நீங்க டிஸ்குவாலிஃபை. கடைசி அவர் வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 13:13.
ஆகையால் நாம் அவருடைய நிந்தியை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம்.
So lasst uns nun zu ihm hinausgehen aus dem Lager und seine Schmacht tragen.
பாருங்க, இங்க சிலுவை ஸ்டார்டிங் வந்து மராத்தான் ஸ்டார்டிங் மாதிரி. சிலுவை ஸ்டார்டிங் எங்க தெரியுமா? சபையில தான் வருது. சபையில தான் நீங்க உங்களுடைய சிலுவையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. சபையில உங்களை நீங்களே வெறுத்து, உங்களை ஒன்றுமில்லையென்று நினைத்து, அதை வாங்கி கொண்டு அனுதினம் எடுத்துக்கொண்டு எங்க போறீங்க? சபைக்குள்ளேயே சுத்தி வரதில்ல, பாளையத்துக்கு புறம்பே வெளியிலே இயேசு நிற்கிறார். பாடுபட்டு பலியான இயேசு வெளியில நிற்கிறார் இல்லைங்களா. நாங்க எங்க போகணும்? என்ன வெளியில இதை விட மோசமான சூழ்நிலை இருக்குங்க. அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு தான், குணமாகும்படிக்கு தான் என்னை உங்களை இங்கே கூட்டி இருந்து வச்சுக்கிறார். இங்க நாங்க குணமாகி அவருடைய செட்டைகளின் கீழே கொளுத்த கண்டுகளை போல வளர்ந்து வெளியிலே புறப்பட்டு செல்ல வேண்டும். நாங்க வெளியில போய் ஆத்மா ஆதாயங்களும் தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குன்னு சொல்லி ஆக்களை மனந்திரும்ப பண்ண வேண்டும். இங்க உங்களை இதுக்கு உங்களை ஒடுக்கிறார் தெரியுமா? நீங்க அங்க போய் நீங்க ரொம்ப பிரச்சனை போடுவீங்க. நீங்க இங்க ரொம்ப சாஃப்டா இருந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே இடுக்கம் கலக்கம் என்னன்னு தெரியாட்டி கடைசியில வந்த வீடியோஸ் வாங்கி பாருங்க, ஒரு அங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி. அங்க போகும்போது என்ன செய்வீங்க? வேதம் கேட்கறது காலாட்களோட ஓடுகிறதுக்கு உங்களால முடியாட்டி ரதங்களோட எப்படி ஓட போறீங்க? காலாட்களோட ஓட முடியாவிட்டால் ரதங்களோட எப்படி ஓட போகிறோம்? இதான் கேள்வி. அப்ப சபையில வருகிற சில தாழ்மைகளையும் நெருக்கங்களையும் சில இடர்களையும் நாங்கள் சகிக்க முடியாவிட்டால் வெளியில இதை விட கொடூரமா இருப்பாங்களப்பா. அங்க எப்படி இருக்க போறோம் போய்? அதை எப்படி சகிக்க போறோம்? அங்க எப்படி இயேசுவை பிரதிபலிக்க போறோம் சொல்லுங்க பாப்பா. அதுக்காகத்தான் உங்களை இங்க தகுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். அதுக்காகத்தான் உங்களை இங்க சிலுவை சுமக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனால் அவங்களோட கூட வருகிறார், அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறார். திராணிக்கு மேல நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு அவர் உங்களோட கூட இருந்து தப்பி போகும் வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த வழியோடு கூட கூட வருகிறார், அவர் வெளியில நிற்கிறார். இது இவ்வளவு தூரத்துக்கு உங்களை பலப்படுத்திட்டு அவர் பாளையத்திலே புறம்பிலே வெளியில நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த என்னுடைய அடைக்கல பட்டணமாக இந்த சபையில் இருந்து நாம் பலப்படுத்தினதுல எத்தனை வெளியில வருது சொன்னார். சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மிச்சம் கோட்டைகள் ஓடிடுது. 9 ஓடி போய் ஆச்சாரியனுக்கு முன்னால காட்டிட்டு எங்களை சேர்த்துக் கொள்ளும், எங்களை சேர்த்துக் கொள்ளும், இவ்வளவு நாள் எங்களை தள்ளிவிட்டு இருந்தே, என்னென்னலாம் மிஸ் பண்ணினோமோ தெரியலையே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி போயிட்டுது. ஒரே ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். இந்த வசனம் சொல்லுது, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போகக்கூடவோம். தயவு செய்து எழுந்திருப்போமா? நிந்தையை சுமந்த அந்த விந்த இயேசு கிறிஸ்து ராஜனுடைய நிந்தையை நாங்கள் சுமந்து கொண்டு அவர் இருக்கிற இடமான அந்த பாளையத்துக்கு புறம்பே அவர் எதிர்பார்க்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடித்து அவரிடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாயிருக்கிறது. அதற்காகவே என்னையும் உங்களையும் அவர் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சபையிலே எங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடும்படி காலாட்களோடு ஓடுகிற ஒரு ஓட்டம், ரதங்களோடு ஓடுகிற ஒரு ஓட்டம், குதிரைகளோடு ஓடுகிற ஒரு ஓட்டம், அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் எங்களுக்கு பலன் தருவாராக. அவருடைய வார்த்தை எங்களை தூக்கி நிறுத்துவதாக, அவருடைய வார்த்தை எங்களுக்கு அவர் விரும்பாத காரியங்களை விட்டு விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வதாக. நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிலே உண்மையாய் நாங்கள் அதை வாஞ்சிப்போம், அதை விரும்புவோம், கர்த்தரிடத்திலே கேட்போம். நல்ல விருப்பங்களுக்கு அவர் மாறுதரும் சொல்லுவார், எப்பவுமே அவர் கொடுக்கிறார். அவருக்கு பிரியமானதை நாங்கள் கேட்கும் போது அவர் அதை எங்களுக்கு அளிக்கிறார் என்பதே அந்த நம்பிக்கை. தயவு செய்து உங்களுடைய உள்ளங்களிலே உண்மையாய் கேளுங்கள், ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் நீ சொன்ன அந்த சிலுவையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் எங்களை வறுமையாக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. தாப்பனே உங்களுடைய வார்த்தைகளின்படியே எங்களை வறுமையாக்கி உங்களிடத்திலே புறப்பட்டு போகத்தக்கதாய் ஆண்டவரே மற்றவர்களுடைய பாரத்தை சுமந்து தீர்க்கிற அந்த நல்ல பிரமாணத்தை நாங்கள் செய்து முடித்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முன்பாக நாங்கள் தகுதி பெற்றவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. கேட்ட இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. தேவரே இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும்படியாய் செவிக்கிறேன் அப்பா. அடிக்கடி இந்த வார்த்தைகள் எங்களை ஞாபகப்படுத்தி தேவரீர் எங்கள் இருதயங்களிலே ஒரு புத்துணர்வை கொடுத்து ஆண்டவரே ஒரு நல்ல உறவை கொடுக்கும்படியாய் செவிக்கிறேன் அப்பா. தாப்பனே எங்கள் எல்லாருக்காகவும் உங்களுடைய ரத்தத்தை சிந்திக்கிறீங்க ஐயா. கர்த்தாவே இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் என்கிற அந்த உம்முடைய ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த உணர்வோடு கூட உமக்கென்று சொல்லி ஒரே சேனையாக எழுந்திருப்பார்களாக ஐயா. நீர் எதிர்பார்க்கிற அந்த எழுப்புதல் இந்த இடத்திலே உருவாதாக சுவாமி. கர்த்தாவே நீர் உம்முடைய ஆவியை அவர்களுக்குள்ளே அனுப்பும் போது அவர்கள் கால் ஊன்றி எழுந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. சேனைகளாய் எழுந்து நின்றார்கள் ஐயா. கர்த்தாவே உமக்குரிய சேனைகளாய் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிற சேனைகளாய் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு எழுந்து நிற்க கிருபை செய்யுமப்பா. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.